நான் இன்று என்னுடைய சத் சங்கத்தை சைவ சித்தாந்த பேராசிரியர்களுடைய ஆசியுடனும் சூலகுரு சுவாமி ராம் அவர்களுடைய ஆசியுடனும் சூட்சும குரு யோகி ராமையா அவர்களுடைய ஆசியுடனும் சத்குரு கிரியா பாபாஜியின் ஆசியுடனும் 11 சித்தர்மார்களுடைய ஆசியுடனும் பரம்பொருளின் ஆசியுடனும் தொடங்குகின்றேன். ஆதி காலத்திலே தில்லை திருமூலா அழகுமலை ராமதேவார், அழகுமலை ராமதேவார், அனந்த சயன கும்பமுனி திருப்பதி கொங்கணவர் கமலமுனியாரூர், கமலமுனியாரூர், சோதி அரங்க சட்டமுனி கருவை கருவூரார், சுந்தரானந்தர் கூடல், சுந்தரானந்தர் கூடல், நற்றால் காசி நந்தி தேவர், நற்றால் காசி நந்தி தேவர், பாதி ஹரிசங்கரன் கோவில் பாம்பாட்டி, பழனிமலை புவனாதர், பழனிமலை புவனாதர், பழனிமலை புவனாதர், திருப்பரங்குன்றம் அதில் மச்சமொழி, பதஞ்சலி ராமேஸ்வரம், பதஞ்சலி ராமேஸ்வரம், சேதி வைத்தீஸ்வரன் கோவில் தன்வந்திரி, போயூர் கோராக்கர் மயூரன் குதம்ப, போயூர் கோராக்கர் மயூரன் குதம்பை, திருவர்ணையூர் இடைக்காடல் சமாதி சேர்ந்த நிறமை காக்கவே, சமாதியேந்த நேரம்மை காக்கவே, அகஸ்தியர் கிரியா பபாஜி பத்திரி சுரூப சமாதி அடைந்த நேரம் உயவே. ஓம் கிரியா பாபாஜி நமோ, ஓம் சிவாய நமோ. இன்று எங்களுக்கு புதன்கிழமை சத் சங்கம், மற்ற உலகளாவிய சங்கங்களில் வியாழக்கிழமை அதிகாலை பிரம்மமுகூர்த்த சத் சங்கமாக அமைகின்றது. இன்று வழமை போல இந்த சத் சங்கத்தில் நாங்கள் பாபாஜியின் தெய்வீக குரலிலிருந்து ஒரு சில பக்கங்களை எடுத்து படிப்போம். நீங்கள் எல்லோரும் தியான முத்திரை போட்டு கண்களை மூடிக்கொண்டு உள்வாங்குங்கள். அதில் பலவிதமான அற்புத கருத்துக்கள் உங்களுடைய சித்தத்திற்கு வந்து சேரும். அதன் பிரகாரம் இன்று நான் படிக்கப் போகும் பக்கங்கள் 98, 99, 100, 101, முடிந்தால் 102. நாங்கள் கடந்த மூன்று சத்சங்கங்களாக மூன்று பெரியவர்கள் அருளாளர்களை பற்றி பார்த்து வந்தோம். பாபாஜி நிறைப்படி தந்திருக்கின்றார். முதலாவதாக ராமதீத்தரை தந்தார், அதை ரெண்டு சத்சங்கங்களில் பார்த்தோம். அடுத்ததாக சிவானந்தரை பற்றி கூறினார், அதை ஒரு சத்சங்கத்தில் பார்த்தோம். மூன்றாவதாக அரவிந்தர் அருளாளரை பற்றி கூறினார், அதை போன சத்சங்கத்தில் பார்த்தோம். இன்று அதில் தொடர்கின்றோம். அரவிந்தர் நிறைய எழுதியிருக்கின்றார். அவை யோக மார்க்கத்தோடு தொடர்புடையவை. மற்றவர்கள் நூல்களையும் கட்டுரைகளையும் ஆச்சிரமம் வெளியிட்டிருக்கின்றது. ஆன்மீக பரிமாண வளர்ச்சியின் நோக்கம் மனித மனதை தெய்வீக நிலையில் உயர் மனமாக்குவதே. சாதகர் தெய்வீக அருளை நோக்கி சென்று அது உலகில் கீழிறங்கி வந்து நிலைபெறச் செய்ய வேண்டும். இதுவே மார்க்கம். யோகத்தை அளிப்பவர் தெய்வீக உயர் மனத்தை உடைய சத்குரு. அவரே சாதனைக்கு துணை நிற்பவர். ஆன்மாவில் அவர் வசிக்கின்றார். இருப்பினும் சில கேள்விகள் எழுகின்றன. ஈஸ்வரனை பொறுத்தவரையில் சக்தியின் நிலைப்பாடு என்ன? படைப்பின் பரிமாண இருப்பை ஈஸ்வரனே கவனிக்கின்றார். சாதனையில் அவளிடம் எது? யாரிடம் சரணாகதி செய்வது? ஈஸ்வரனிடத்திலா அல்லது ஈஸ்வரி இடத்திலா? சரண் புரியும் மனிதனுக்குரிய இடம் எது? அவன் விதி எது? தெளிவாக்க முயல்வோம். பரம சத்தியம் என்பது ஒன்றே, அது சச்சிதானந்த வடிவினது. ஈஸ்வரன் சக்தி இருவரும் உயர்ந்த உண்மையை சர்வ வல்லமையுடைய ஈஸ்வரன் படைப்பை நோக்கி திருப்புகின்றான். தன் வெளிப்பாட்டை சக்தியில் காண்கின்றான். வெளிப்படுவது எல்லாம் சக்தியிடத்தே. எனவே அவனுக்கு எல்லாம் அவளே. என் அருகில் அவள் இருக்கும் போது படைப்பாற்றல் வெளிப்படுகின்றது. அவனுக்குள் அவள் நிறைந்திருக்கின்றாள். எனவே எல்லாம் அவனே. அவர்கள் உறவு தாத்தான்மிய சம்பந்தம். இருவரும் ஒன்றே. ஒன்றின் வெளிப்பாடாக மற்றொருவர் ஒருவர் இன்னொருவராக துணை நிலையில் அமைகின்றார். அவனுடைய வெளிப்பாடுகளை அவள் செய்கின்றாள். அவன் பார்வை அவள் மீது. எனவே அவன் வெளிப்பாட்டை அவள் தாங்குகின்றாள். அவள் வெளிப்படுத்துகின்றாள். அவன் வெளிப்படுத்துகின்றான். அவள் இல்லாமல் வெளிப்பாடு இல்லை. அவன் இல்லாமல் அவள் இல்லை. அவனுக்கு எல்லாம் அவளே. அவளுக்கு எல்லாம் அவனே. விழிப்புணர்வு பெற்ற மனித ஆன்மாவுக்கு அவனே அவள், அவளே அவன். படைப்புக்கு பொறுப்பு அவளுடையது. சாதனையை அவள் கவனிக்கின்றாள். இதனால் பெரம்பொருள் யோக சக்தி இறங்கி வந்து பரம்பொருளின் யோக சக்தி இறங்கி வந்து ஆன்மாவை தெய்வீகமாக்கி மனித பிறப்பை அளிக்கின்றது. ஈஸ்வரனின் அனுமதியோடு அவள் உலகத்தில் இயங்குகின்றாள், உலகத்தில் இறங்குகின்றாள். மனிதனை ஆன்மீக எல்லையில் உயர்த்த அவள் கீழிறங்குகின்றாள். இயக்கத்தை முன்னெடுத்து செல்வது அவளே. ஈஸ்வரன் அவளை தொடர்கின்றான். மக்கள் குறிப்பிடும் உயர்மன வாழ்வை இப்புவியிலே அவள் அளிக்கின்றாள். சக்தி வழி செயல்படுகின்றால் ஈஸ்வரன் செயல்படாமல் சும்மா இருக்கின்றார் என்பது தவறான கருத்து. படைப்பின் பின்புலத்தில் அளிக்க இயலாத ஒரு மௌனம் இருக்கின்றது. அதுவே சக்தியின் மிக உயரிய நிலை. பேருணர்வின் அணை அங்குதான் இருக்கின்றது. அங்கிருந்துதான் சக்தனும் சக்தியும் செயல்படுகின்றார்கள். வெளிப்பாட்டை நோக்கி செல்கின்றார்கள். குழப்பத்திலிருந்து அண்டத்தை படைக்கின்றார்கள். அண்ட பிரச்சனைகளை தீர்த்து சேர்ந்தே உழைத்து உழைப்பின் பயனை பகிர்ந்து கொள்கின்றார்கள். அன்னை நடத்துகின்றால் அவர் தொடர்கின்றார். இருவருக்கும் சரணாகதி என்பது முக்கியம். எல்லா ஆதாரங்களையும் அவனிடத்தில் கொடுத்தல் என்பது இதன் பொருள். மனித அமைப்பை அவன் தூய்மை செய்து காலியாக்கி அதனை மீண்டும் தெய்வீகத்தால் நிறைத்து அதன் விளைவாக உயர் மனசக்தி நம் வாழ்க்கையை ஆளும்படி செய்வாள். இவ்வாறு அன்னை ஒரு புறமும் ஈஸ்வரனோடும் மறுபுறம் படைப்போடும் உடன் நிற்பாள். அவள்தான் பராசக்தி. வேதாந்த முனிவர்கள் இதனை உறுதிப்படுத்துகின்றார்கள். இவ்வாறு வேதாந்தத்துடன் பாட்டு பகுதிகளும் தந்திர சாஸ்திரத்தின் நேர்மறை பகுதிகளும் அரவிந்தர் மரபில் சரியான இடத்தை பெறுகின்றன. பரம சத்தியமும் ஆன்மீக நோக்கும் அனுபவமும் இவ்வாறு அரவிந்தரிடம் ஒருங்கிணைந்து கிடக்கின்றன. யோக சாதனையின் ஒவ்வொரு படியிலும் நிகழும் அன்னையின் செயல்பாடே தெய்வீக சக்தி. சாதகனுக்குள் அன்னையின் செயல் நிகழ வேண்டியதன் நோக்கம் என்ன? ஆளுமை என்பது ஆன்மாவின் வெளிப்பாடே. இயற்கையில் ஆன்மாவால் நிகழும் விளைவு. இந்த பரிமாண இருப்பில் தெய்வீகத்தின் ஒரு பொறியே ஆன்மா புறவிதோறும் அது வளர்ந்து புது ஆளுமையாக வளர்கின்றது. அனுபவம் வளர வளர அதன் எல்லை விரிவடைகின்றது. இதனால் அதன் பெரும் சக்தியும் திரும்பச் செல்லும் சக்தியும் அதிகரிக்கின்றன. அது மேலும் மேலும் வளர்ந்து பேரொளியைப் போல அவ்வொளியிலிருந்து இது வந்தது ஆகின்றது. ஒவ்வொரு பிறவியிலும் அது கூட்டை அதாவது உடம்பை விடும்போது அதன் வெளியோடு அண்டத்தில் பூதங்களாக பிரிகின்றன. ஆன்மா அதன் நுண்துரத்தை வாழ்க்கையில் பெற்ற ஆளுமையின் சாரமாக மீண்டும் பெறுகின்றது. சீவன் புறவிதோறும் முன்னேறி தெய்வீகத்தை பெற தயாராகின்றது. மறுபிறவியின் மூலம் தெய்வீகத்தின் மையமாக அது மாறுகின்றது. இவ்வாறு சீவன் முழுமை பெற நான்கு சக்திகள் தேவைப்படுகின்றன. அவை ஞானம், வலிமை, இயைபு, வேலை ஆகியவை. மனித மனத்தின் இவை நான்கு வகை ஆளுமைகளின் அடிப்படைகள். பழங்காலத்தில் இந்த நான்கு சக்திகள் நான்கு வகை மனிதரிடத்தில் உள்ளதாக கூறினார்கள். பிராமணர், சத்திரியர், வைசியர், சூத்திரர் என்போர் அவர்கள். அவர்களிடம் உள்ள அறிவு, ஞானம், வலிமை, மனோதிடம், படைப்பு, பொருத்தமுடைமை, விட்டு கொடுத்தல் திறமை ஆகியவை ஆகிய நான்கையும் இந்த நான்கு பிரிவும் குறிப்பன. குனிந்து முழந்தாளிட்டு மனிதன் முழுமையடைந்து இறுதி நோக்கத்திற்காக தயாராகும் வழி இதுவே. புனித அன்னையிடம் தெய்வீகத்திடமும் சரணடைதல் மிக்க பயன் தரும். அப்போது அன்னை அவள் அருக்கிரணங்களை நம்மீது பாய்ச்சி நமக்கு உதவி செய்கின்றாள். வெள்ளை தாமரையில் அமர்ந்திருக்கும் அவள் முன் விழுந்து வணங்கு. மழைக்கால வெண்ணிலாவை போல தூய வெள்ளை ஒளியில் அவள் மிளிர்கின்றாள். அவள் அருள் நமக்கு நம்பிக்கை விடியலை நல்கும். நான்கு பேரில் அவளே வயதில் இளையவள். பூமிக்கு மிக அருகில் இருக்கின்றாள். எனவே நமக்கும் மிக அருகில் இருக்கின்றாள். அந்த மகா சரஸ்வதியை எப்போதும் வணங்குவோம். உலகம் கஷ்டமான காலத்தை கடந்து கொண்டிருக்கின்றது. மனிதர்களின் பிரச்சனைகளை தீர்க்க முடியாதபடி மிக பெரிதாகிவிட்டன. மறைந்திருக்கும் முரண்பாடுகள் வெளிப்படையாகவே முற்படுகின்றன. மோதலும் வேறுபாடும் எவ்விடத்தில் வன்முறையும் வெடிக்கின்றன. ஆர்வமும் கொள்கைகளும் மோதி விஷ வட்டமாக ஆகின்றன. நாகரிகத்தின் மென்மையான மலர்களை நசுக்கிவிட்டன. ஆதிக்கமும் வெறியும் மோதிக்கொள்கின்றன. கொடுங்கோல் ஜனநாயகத்தை நொறுக்க பார்க்கின்றது. சோசலிசமும் முதலாளித்துவமும் சவால் விடுகின்றது. பிடிவாத தேசியம் அகில இலக்கியத்தை பார்த்து கேலி செய்கின்றன. இவையெல்லாமே வேகமாக ஒரு பொது செயலை நோக்கி செல்கின்றன. நாகரிகத்தை அழையாமல் வைப்பதே இன்று பிரச்சனைகளின் பிரச்சனையாக உள்ளது. இன்றைய முறை வேரிலேயே பாதிக்கப்பட்டுள்ளது. எனவே இதை நன்கு சீர்படுத்தி அமைப்பையே முழுவதும் மாற்ற வேண்டும். வேரிலிருந்து செடி முளைக்க வேண்டும். இந்த உடனடி பிரச்சனை நம்மை திகைக்க வைக்கின்றது. அழிவு சக்திகள் நம்மை சூழ்ந்திருக்கின்றன. இருட்டிலிருந்து ஒளிக்குச் செல்ல யார் வழிகாட்டுவார்கள்? அழிவிலிருந்து ஆக்கத்திற்கு யார் நம்மை அழைத்துச் செல்வார்கள்? கிரியாயோகத்தை படைத்த பாபாஜி, கிரியாயோகம் என்பது ராஜயோகத்திற்கு மற்றொரு பெயர். மனித சமுதாயத்திற்கு அரியதோர் செய்தியை பாபாஜி கூறுகின்றார். மனிதனுக்குள் இருக்கும் அடிப்படை முரண்பாட்டை மிக உயர்ந்த ஆற்றலாம், உயர் உணர்வு, இடைவிடாமல் செயல்படுதல் மூலமாக மட்டுமே தீர்க்கலாம். இந்தியாவின் பழைய யோக மரபு இந்த பிரச்சினைக்கு தீர்வு சொல்கின்றது. உலகியல் வாழ்க்கையை முற்றிலும் தாண்டினால் உயர் அமைதி நிலையை அடைய முடியும் என்கின்றது யோக மரபு. உயர்ந்த ஆன்மீக அனுபவமே இலக்கு. அதை அடைய சச்சிதானந்தத்தோடு தனக்கு உள்ள அபேத நிலையை சாதகன் உணர வேண்டும். மிக உயர்ந்த நிலையாம். ஆத்ம சகசாரத்தை அடைந்த பின்னர் மறுபடியும் உலகியல் உணர்விற்கு வரவேண்டிய அவசியமில்லை. துறவு நெறியை உபதேசிக்க மட்டுமே அவனுக்கு உலகம் தேவை. எனவே நிர்வாணத்தை அடைவதே யோகத்தின் குறிக்கோள். நிர்வாணம் என்பது எல்லாம் கடந்த பிரம்மத்தில் கரைதல் அல்லது இறைவனோடு அவனது உலகத்தில் இருத்தல் ஆகும். ஓம் கிரியா பாபாஜி நமோம். ஓம் சிவாய நம. இன்று நாங்கள் நான்கு பக்கங்களை படித்தோம். இதில் அரவிந்தர் அவர்கள் அன்னையின் மகத்துவத்தை கொடுத்திருக்கின்றார். அது கிரியா யோகத்திலாக இருக்கலாம் அல்லது அருளாளர்களுடைய சக்தியின் வழியாக இருக்கலாம் அல்லது பரம்பொருளின் வழியாக, பரம்பொருளின் அன்னையாக பார்வதி அது செயல்படுகின்றாள் என்பது எல்லோருக்கும் நாங்கள் படித்திருக்கின்றோம். ஆகவே பரம்பொருளும் பராசக்தியும் இவற்றை இயக்குகின்றன. இது மேலிருந்து கீழே இறங்குகின்றார் பரம்பொருள். அவற்றைப் பற்றி நாங்கள் விரிவாக சைவ சித்தாந்த அடிப்படை கருத்தில் படித்திருக்கின்றோம். அதாவது தடத்த நிலைக்கு வருகின்றார், அங்கிருந்துதான் இவற்றை எல்லாம் செயல்படுத்துகின்றார், அங்கிருந்துதான் இந்த 36 தத்துவங்களையும் படைக்கின்றார், அதற்கு தேவையானவற்றை செயல்படுத்துகின்றார். ஆனால் எல்லா இடத்திலும் சக்தியை வைத்துத்தான் செயல்படுத்துகின்றார் என்று சைவ சித்தாந்தத்திலும் படித்திருக்கின்றோம். அந்த படித்த இந்த இயக்கம் எப்படி அமைகின்றது என்பதை இங்கு மூன்று பக்கத்தில் பாபாஜி சுருக்கமாக கொடுத்திருக்கின்றார். ஆகவே நாங்கள் அந்த சைவ சித்தாந்தத்தில் அந்த விளக்கத்தை படித்திருக்காவிட்டால் இதன் கருத்து அவ்வளவு புரியாது எங்களுக்கு என்பது இங்கு தெரிகின்றது. இங்கு பாபாஜியும் சக்தியும், அது கிரியா யோகத்தில் பாபாஜியும் கிரியா அன்னையுமாக அமைகின்றார்கள். அதேபோல் பரம்பொருளும் பராசக்தியுமாக அமைகின்றது உலக இயக்கத்தில். அதை அரவிந்தர் அவர்கள் பாபாஜி அரவிந்தர் அவர்களின் கூற்று மூலம் அதை எங்களுக்கு இங்கு தந்திருக்கின்றார். ஆகவே சக்தி மூலம்தான் இயங்குகின்றது. அதனால் தான் எங்களுடைய யோக வழிபாட்டிலும் சரி அல்லது கோவில் வழிபாட்டிலும் சரி சக்திக்கு இடம் உண்டு. சக்தனும் சக்தியும் தான் இதை இயக்குகின்றார்கள். ஆனால் அவர்கள் வேறு அல்ல. அதை நாங்கள் படித்திருக்கின்றோம் சைவ சித்தாந்தத்திலும் வேதாந்தத்திலும். அவர்கள் இருவரும் ஆண் பாதி பெண் பாதியாக, அவர் சிவன் தன்னுடைய உடலை உமையாளுக்கும் பாதி கொடுத்து அதன் வழி இந்த இயக்கத்தை செய்து கொண்டிருக்கின்றார். இதை நாங்கள் விரிவாக சைவ சித்தாந்தத்தில் படித்து கொண்டிருக்கின்றோம். அதை சுருக்கமாகவும் சூட்சுமமாகவும் பாபாஜி இங்கு கொடுத்திருக்கின்றார். அதான் இன்றைய வாசிப்பில் மிகவும் முக்கியமான விடயம். ஆகவே இந்த பரம்பொருளும் பராசக்தியும் தான் எங்களை இயக்குகின்றது என்பது இங்கு திட்ட தெளிவாக கொடுக்கப்பட்டிருக்கின்றது. அதைவிட யோக சாதனையில் ஒவ்வொரு படியிலும் நிகழும் அன்னையின் செயல்பாடே தெய்வீய சக்தி என்று பாபாஜி கொடுத்திருக்கின்றார். அதனால் சாதகனுக்கு அன்னையின் செயல் நிகழ வேண்டிய நோக்கம் என்ன என்பது தெரிய வேண்டும் என்பது கொடுத்திருக்கின்றார். அதைவிட யோகத்தை படைத்த பாபாஜி இந்த யோகத்தால் எங்களுடைய அடிப்படை முரண்பாடுகளை தீர்த்து மிக உயர்ந்த மனநிலையை பெறலாம் என்று கொடுத்திருக்கின்றார். அதைவிட உலகியல் வாழ்க்கையை முற்றிலும் தாண்டினால் உயர் அமைதி நிலையை கிடைக்கும் என்பதை கொடுத்திருக்கின்றார். எல்லாம் சைவ சித்தாந்தத்தில் சொல்லப்பட்ட விடயம். என்ன மாதிரி இதை தாண்டுவதென்று இருவினை ஒப்பு மலப்பரிபாகம் சத்நிதி பாதம் என்ற முறையில் நாங்கள் தாண்ட வேண்டும் என்று படித்திருக்கின்றோம். ஆகவே இந்த நிலையிலிருந்து என்ன மாதிரி சச்சிதானந்தத்தோடு தொடர்பு படுத்தலாம் என்று இன்றைய வாசிப்பில் மிகவும் சூட்சுமமாக கொடுக்கப்பட்டிருக்கின்றது. மீண்டும் இந்த சத்சங்கத்தை வாசித்து பாருங்கள். இந்த பகுதியை நான் இப்போ சொன்ன மேலதிக விளக்கத்தோடு பார்ப்பீர்களாக இருந்தால் இந்த பகுதியின் அதிக நுட்பம் உங்களுக்கு புலப்படும். ஒரு வாசிப்பின் போது அல்லது ஒரு கேட்டலின் போது இது தெரிய வர மாட்டாது என்பது இங்கு தெரிகின்றது. ஆகவே நான் பாபாஜிக்கும் பரம்பொருளுக்கும் நன்றி சொல்கின்றேன். இந்த பக்கத்தை இன்று எங்களுக்கு வாசிப்பதற்கு தந்து அதை நீங்கள் மௌன நிலையில் இருந்து அதை உள்வாங்கி இருக்கின்றீர்கள். இன்று இறைவனையாவும் கார்த்திகேயன் ஐயாவும் வரவில்லை. அவர்கள் தாங்கள் இன்று வர முடியாத நிலையில் இருப்பதாக தகவல் தந்திருந்தார்கள். ஆகவே நான் இந்த சத்சங்கத்துக்குரிய மேலதிக விளக்கத்தை இப்போது கூறியிருக்கின்றேன். அத்துடன் இந்த சத்சங்கத்தை இன்று முடிவுக்கு கொண்டு வந்து மீண்டும் சனிக்கிழமை சத்சங்கத்தில் சந்திப்போம். நன்றி சொல்வோம் பாபாஜிக்கும் பரம்பொருளுக்கும். ஓம் கிரிய பாபாஜி நமோ ஓம் ஓம் ஸ்ரீ.